வாங்க வணக்கம். இது எபிசோடு 8 டார்பீடோ மல்டிட்ரிக்ஸோட சீசன் 1 ஃபினாலே. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இந்த பாட்காஸ்ட்டை இவ்வளோ நாளாக இவ்வளோ மாதமாக இந்த கதையை ரெடி பண்ணி எழுதி நீங்களும் சப்போர்ட் பண்ணி அப்படியே ஓடிட்டுருக்கு வண்டி. சரி, நல்லாயிருக்கு. சரி, ரொம்ப சரி சொல்கிறானோ. ஓகே, இந்த பாட்காஸ்ட் உள்ள போயிடுவோம். நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் அவர்கிட்ட இந்த கதையை ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணார், ஒரு டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் தாவி நம்ம ராபி பார்த்த வேலைனால ஏதோ ஒரு டைமென்ஷனில் நம்மளோட ப்ளூ ஹெல்மோட டைமென்ஷனில் தான் வந்து மாட்டிருக்கிறாரு. ப்ளூ ஹெல்மோட டைமென்ஷனில் என்னன்னு தெரில, ஒரு ரொம்ப இருட்டான ஐயையோ ஆத்தி எங்கேயோ வந்து மாட்டிக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் யோசிக்க, அங்கே அது ஒரு மலை பிரதேசம், ஒரு அந்த கொண்டலூசை வளைவு இருக்கும்ல ஹார்பன் ரோடு, அந்தமாதிரி ஒரு ரோட்டில் வந்து ஒரு கார் ஒன்று வந்துட்டுருக்கு. ஹொய்யா ஹொய்யாரா ஹொய்யா 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 புது ரூட்டில் தான் ஹொய்யா, இந்த மாதிரி பாட்டிங்கன்னே வந்து அந்த கார்லேருந்து சவுண்டாக அந்த கார் அப்படியே ஜாலியாக பாட்டிங்கன்னே வந்துட்டுருக்குது. அந்த கார் திடீர்னு அங்கே எதுவும் நடக்குது, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இவர் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தோட சண்டை போடுறாரு, என்னன்னே தெரில. அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி கோபமான ஒரு இடமா இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அது கருடனோட கனவுல வந்துருவோம். இதே சீன் என்ன நடக்குதுன்னே புரியல விக்டர் ஆஃபீஸ்க்கு. எங்கடா இங்கே பிளாக் எனர்ஜின்ற மாதிரி அந்த கார் விழுந்தது. அங்கே பின்னாடி யாரு கூடயோ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கிறாரு. இவர் யாருன்னா, நம்ம எபிசோடு 3 வந்து ஒரு மொட்டை ஒன்று ப்ளூ ஹெல்மோட யூனிவர்ஸுக்கு வந்துருப்போம்னு சொல்லியிருப்போம். அவரோட வேலை தான் இது. அவர் கூட தான் அங்கே சண்டை போட்டுட்ருக்கிறாரு. அவர் தான் அங்கே கார் ஆக்சிடென்ட்டுக்கான காரணம்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு நினச்சோம். நம்மளோட திருச்செல்வனோட டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அந்த கத்தி சண்டை ஒரு டையில் முடிஞ்சிருக்கும். அதனால் டை பிரேக்கராக நம்ம மோகேஷ் தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த ஏஞ்சல் கையில் இருக்கிற கத்தியை, அந்த தொலைதூரம் இருக்கிற அந்த கத்தியை எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தீவில் இருக்கிற கத்தியை நம்ம திருச்செல்வனுக்கு வந்து அவங்க கொஷின் கேட்பாங்களா, என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. நம்ம அதிவீரன் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். கையே போயிடுச்சு, ஒரு கை ரைட் ஹேண்டே போயிடுச்சு மணிக்கட்டுக்கு மேலே. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனு யோசிக்க, சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு கப்பலில் கிளம்புறாங்க. நம்ம மோகேஷ் சத்தா அந்த இடத்துல இல்லை. இது எல்லாத்தையும் வந்து பழைய தளபதியான சொல்லிட்டாங்க. ஏன்னா பணையும் ரெடி ஆகிட்டு இருக்குது, ஏன்னா சண்டை நடக்க போகுது. ஏன்னா அந்த டார்க் பீப்புள், ஐ மீன் அந்த ஃபுல்லாக அந்த டார்க் பீயிங்ஸ் மாதிரி வந்தவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க கூட கண்டிப்பாக சண்டை போட்டே ஆகணும். அவங்க ஒரு படையே திரட்டி வச்சிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ தட் இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்பல் எடுத்துக்கிட்டு ஒரு அந்த தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவுக்கு போயிட்டு இவங்க அப்பா அந்த கத்தியை கேட்ட போது கூட அவங்க அப்பாவே வந்து ஒருத்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆதிரியை. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு அந்த கத்தியை கொடுத்தா இவங்க ராஜாவாயிடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்களும் கப்பலை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரே பயங்கரமான இடி மண்ணல் மின்னல் ஒரே வந்து அந்த இடமே ரொம்ப இவங்க கிளம்புனதுக்கப்புறமா கலைபுரம் ஆயிடுச்சு. இவங்களும் போகிறாங்க. அந்த இடம் போ கிளைமேட் ஒஸ்டாயினே போகுது. அந்த தீவு ரொம்ப அமைதியான ஒரு தீவு. இதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் பேர் வந்து குருவியாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் அங்கே முதல் தடவை போயிட்டு அந்த கத்தியை பார்த்து அந்த கத்தியை அவர் கொடுத்தவங்க ஒத்துருக்குறாங்க. அவர் ஒருத்தியாக இருந்து, ஆனால் அந்த கத்தியெல்லாம் எனக்கு வேணாம், இந்த கத்தியை வச்சுக்கிறேன் நான் என்ன வேணாம் சொல்லிட்டு அந்த கத்தியை தீவு விட்டு வந்துருக்கிறாரு குருவியார். என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகும்போது ஒரு கட்டை மரம் ஒன்று தெரியுது, அந்த மெதல் இருக்குது. இது என்னடா இங்கே மாதிரி இருக்குது, யாரா அது, இங்கே யாரோ ஒருத்தர் தனியாக வந்துருக்குறாங்கன்னு பார்த்தா அங்கே தாங்க ஒரு ஷாக்கு. அந்த கட்டமரம் நம்ம விட்டுறது. என்னடா சொல்கிற, இவனுங்க என்ன அந்த டைமென்ஷனுக்கு போனானுங்க, இவனுங்க ஏதோ ஒரு டைமில் போய் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது அந்த கப்பல் வழியாக இவங்க நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் இவ்வளோ நேரம் இருந்த அந்த டைமென்ஷனுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ தட் இவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரில. சுற்றி கடல் தான், நடு கடலில் வந்துட்டாங்க. இங்கேருந்து அந்த தீவுக்கு இவங்க போயிட்டுருக்குறாங்க. கரெக்டான வழியில் தான் அந்த தீவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா ஒரு கப்பல் ஒன்று முழுங்கின சிம்பிள் ஒன்று தெரியுது, கப்பல் முழுங்கின அந்த இடம் எல்லாமே. ஓகே, இப்படி தான் அந்த தீவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரிஞ்சிட்டு அந்த தீவில் போயிட்டு நங்குருத்தியும் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அந்த தீவில் இருக்கிற மலைக்கு மேலே இருக்கிற அந்த குகையில் தான் அந்த ஏஞ்சலோட சிலை இருக்குது, அது கையில் தான் அந்த கத்தி இருக்குதுன்னு வச்சுப்போம். போகிறாங்க அந்த குகை உள்ள போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக, இவங்க கூட அந்த ரெண்டு குருவும் கீழே தனியாக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி கப்பலில் தான் வந்திருப்பாங்க. அங்கே போனால் ஒரு பசில் மாதிரி இருக்குது, நிறைய பசில். இவங்க எல்லா பசிலையும் ஜாலியாக தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த ஏஞ்சலோட சிலை இருக்குது. சிலை கையில் ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை அவங்க தலையோடு பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய்ட்டு அந்த கத்தியை உருவிடலான்னு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் நல்லா முக்குறானுங்க. எப்படியாவது பிடிச்சி ஈதலான்னு பார்க்குறானுங்க அந்த கத்தியை. நோ சான்ஸ். திடீர்னு என்னாச்சு, அந்த சிலை வந்து பேக் டு லைஃப் அந்த மாதிரி அந்த கத்தியை பிடிச்சி மேலே தூக்கிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கத்திக்காக வந்திருக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களோட ஒர்த்தினஸை நான் கேல்குலேட் பண்ணி தான் உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு இந்த கத்தியை கொடுப்பேன்னு அந்த ஏஞ்சல் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சலுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு, சரி என்ன கொஷின் கேட்க போகிறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை படைச்சவரும் உங்களோட ஆசிரியரும் ஒன்றா உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது நீங்கள் யாருக்கு வந்து முதல் மரியாதை தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு கொஷினான்னு சொல்லிட்டு நம்ம திருச்செல்வன் யோசிக்க, நம்ம அறிவீரன் யோசிக்காமல் வந்து, நான் இல்லைங்க நான் படைச்சவருக்கு தான் முதல்ல வந்து நான் மரியாதை தருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து திருச்செல்வனை கேட்குறாங்க. திருச்செல்வனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ ஐயோ என்னையா இது, அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்கே, நம்ம வேறு ஒன்றுமே படிச்சுன்னு வரலையான்னு சொல்லிட்டு திருச்செல்வன்னு எக்ஸாமுக்கு படிக்காமல் போன ஸ்டூடெண்ட் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, நான் ரெண்டு பேருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணு முடின்னு கத்திட்டாரு திருச்செல்வன். சிரிப்பு அடக்க முடியல அதிவீரனுக்கு. ஐயோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவியா, அதை விட்டுட்டு இது என்னையா இதுன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கத்தியை தூக்கி திருச்செல்வன் அவனை கையில் குத்துறாங்க. அதிவீரனுக்கு ஷாக். இது ஒரு நான் கேட்டேன், இது ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் நீங்கள் மரியாதை தந்தாகணும், யாருக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே அதிவீரன் வந்து காண்டாயிட்டான். இவ்வளோ தூரம் வந்தனே எனக்கு ஏதாவது தரணுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம அதிவீரனோட ஒர்த்தினஸை கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு காப் ஒன்று தராங்க. ரெண்டு சைடு அவங்க போட்டிருந்த காப்பையே கட்டி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உங்கள் ரெண்டு பேரும் கொடுத்த வரம்லாம் அவ்வளோதான்பா, இது மேலே உங்ககிட்ட கொடுக்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம திருச்செல்வனால் சிரிப்பு அடக்க முடியல. ரசசாதம் கேட்டவனு ரசகுல்லா கொடுத்த மாதிரி சிரிச்சிக்கினே போகிறான். நம்மளோட அதிவீரன் கிளம்ப வேண்டியதுதான் இனிமேட்டு காட்டுக்கு. அவள்தான், அவனுக்கு ராஜ்யமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சமன் சந்தோஷத்தில் அந்த அப்படியே அந்த கத்தியை தூக்கின்னு அப்படியே அந்த பிரகாசம் அப்படியே எல்லாருக்குமே தெரியுது. அப்போ தான் நம்ம கேப்டனை காட்டுறாங்க. கேப்டன் வந்து உடனே சொல்கிறாரு, ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து ஃபஸ்ட் டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணு சொல்கிறாங்க. ஏன் அங்கே கிரியேட் பண்ணையோ, நம்ம ஏஜென்ஸ் அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லும்போது பண்ணுன்றாரு கேப்டன். சரின்னு சொல்லிட்டு அந்த கடலில் வந்து இவங்க போர்ட்டல் கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளைமேட் ஒஸ்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் திருப்பி போகிறாங்க ஊருக்கு. ஊருக்கு போனோடனே எல்லாம் அதிவீரன் தான் கத்தி எடுத்துன்னு ஒருவருன்னு பார்த்தா, திருச்செல்வனை பார்த்தோன்னே எல்லோரும் காண்டாயிடுறாங்க. அவள் தானா நாடு நாசமும் போச்சு, எல்லாம் வந்து பக்கத்து நாட்டு கிளம்ப வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. திருச்செல்வன் இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. நம்மளோட கண்ணாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த எம் யார் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா December 24th, இங்கிலாண்டில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு எல்லோரும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரே நாள் காலையில் 4 இடத்துல பாம் வெடிக்குது. நிறைய பேரை திடீர்னு எங்கேருந்தோ வந்து சொல்கிறாங்க, யாருன்னே தெரில. அவங்க வச்சிருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம கண்ணாயிரத்தால் யோசிக்க கூட முடியல யார் இவ்வளோ கொடூரமான விஷயத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இது என்ன நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் எம்மா தான் இருக்க முடியும், மாஸ்டர் மைண்டாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரமும் முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் வந்து கீழேருந்து ஒரு பையன் வரான். ஒருத்தர் இந்த மாதிரி எலக்ட்ரிக் காரில் வந்துருக்கிறாருன்னு கேட்டுச்சு, எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கணும் அந்த ஆள்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூட்டினுவான்னு சொல்லிட்டு எழுதுறாரு. முதல்ல அவரோட விசிட்டிங் கார்டை வாங்கினுவான்னு சொல்கிறாரு. விசிட்டிங் கார்டில் எம்முன்னு மட்டும் போட்டிருக்கு. ஆஹா, சைத்தான் சைக்கிளில் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணாயிரம் புரிஞ்சுக்கிறாரு. வந்திருக்கிறது அந்த தீவிரவாத தலைவன் எம்முன்னு தெரியுது. இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ராடுக்கும் இப்போ மெசேஜ் பண்ண முடியாது. இங்கே வந்தால் ஒரு பெரிய சண்டையை நடக்கும், அவன் கண்டிப்பாக ஒரு கும்பலே கூட்டு வந்திருப்பான்னு தெரியுது. பேட்ஸனை போயிட்டு கீழே ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு பக்கத்து ரூமில். ஸோ தட் அவர் உடனே கீழே இருக்கிற அந்த தாத்தாவையும் போயிட்டு காப்பாற்றிடலாம் மிஸ்டர் ஹட்சனையும். ஸோ அவனும் வரான், கதவை தட்டுறான். கதவை போயிட்டு திறக்கிறாரு. ஒரு டிப்பிக்கல் இங்கிலீஷ் லுக் அந்த ஆளுக்கு. ஒரு ஓவர் கோட் ஒன்று, ஒரு கோட், ஒரு ஹேட், ஒரு நார்மலான ஒரு ஷர்ட். ரொம்ப வெல்த்தியான பர்சன் தெரியுது. ஒரு டைமண்ட் பாக்கெட் ஒன்று வச்சிருக்கிறாரு, அந்த ஜுவல்லு மாதிரி ஒன்று. அவரும் வராரு. மிஸ்டர் கண்ணாயிரம், ஐ எம் மாட் இமாட்சன், ஆல்சோ நோன் அஸ் எம். நீயா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல கண்ணாயிரம் சொல்ல, நான் தான் நீ தேடுற ஆள். ரொம்ப தேடின போல, நான் கிடைக்கலையா, சின்ன பழம் மாதிரி என் பாக்கெட்டில் கன்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க, சுற்ற போறியா? சுற்றுறான். கீழே நானுங்க 24 பேர் இருக்கிறாங்க. உன்னோட டெஸ்ட்ராடு, உன் தம்பி, அதான் நீ தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கிய அந்த பையன், அந்த கீழே இருக்கிற தாத்தா, உள்ளே இருக்கிற அந்த போஸ்ட்மேனு, எல்லாரையும் குருவி சுடுற மாதிரி சுற்றுவாங்க. ஆ, இந்த பாம்பு, இந்த கொலை எல்லாம் பண்ணது நான் தான். இந்த மறைஞ்சு போனவனுங்களும் என்னால் தான். உன் ஃப்ரெண்டு அந்த ஹேண்ட்ஸ் கர்பு, அவனை சுட்டதும் நான் தான். உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா. ஆனால் இந்தியாவிலேருந்து வந்துட்டு அப்படியே பெருசு, அதே ஏதாவது பண்ணிடலாம். ஆ, அவ்வளோதான், இதுதான் கடைசி சான்ஸ் உனக்கு கொடுக்கறது. இதே மாதிரி பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வையன், அடுத்த தடவை வீட்டில் வந்து சொல்ல மாட்டான். இதுக்கும் ஒரு பாம்பு ஒன்று தெரிச்சு போயின்னே இருப்பேன். ஆ, நான் என்கிட்ட இருக்கிற சயின்ஸ் ஏதாவது வேணுமா உனக்கு? நம்ம கண்ணாயிரம் உண்மையிலேயே காண்டாயிடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி திமுறை யாருமே பேசந்தே கிடையாது. கண்ணாயிரத்துக்கு வர கோவத்துக்கு அவர் என்ன யோசிக்கிறாங்க, அவனை சுட்டுடலாம், அப்புறமா என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்க, என்ன போலீஸுக்கு வந்து ஏதாவது டெலகிராம், ஏதாவது இந்த பறவை இருக்கு, ஏதாவது வச்சுருந்தியா, அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தா அதை பே தூக்கி ஓட்டுரு, இங்கே நடந்தது உனக்கும் எனக்கும் கூட இருக்கட்டும் என்ன சொல்லிட்டு அவரு கேட்க, இதே மாதிரி வந்து சரி சொல்லிட்டு உன்னை கண்டிப்பாக நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயமாக சொல்ல ஒரு சேலஞ்ச். ஓ, என்கிட்ட என்ன சாட்சி இருக்குது சொல்லிட்டு நம்ம எம்மோ வந்து ஒரு மாதிரி பேச, நம்மளா கண்ணாயிரத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி யாருமே அவர்கிட்ட ஓப்பன் சேலஞ்சே விட்டது கிடையாது. அவரும் போயிடுறாரு. இந்த இடத்துல ஒரே கலைவரமாக இருந்திருக்கு. அவன் வந்து தரையை பார்த்து ஒன்று சுட்டு போயிருப்பான் அவன் வந்த எம். ஸோ தட்டு நம்ம கண்ணாயிரமும் வந்து காண்டாயிட்டு அவன் போனதுக்கப்புறமா ஒரு அந்த கண்ணை எடுத்துக்கின்னு அந்த செவரு ஃபுல்லாக சுடுறாரு அந்த கோவத்தில். எவன்டா அவன் அவனை கண்டிப்பாக பிடி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த மார்ட்டி மாட்சன் யாருன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல தேடணும். நம்ம பேட்ஸனும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா கண்ணாயிரத்தை இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. கண்ணாயிரம் இதை ரொம்ப சீரியஸாக அவன் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் போயிட்டு முதல்ல கிரகான போயிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி அவன் வந்தான்னு சொல்லிட்டு. அப்படி எப்படி நடக்க முடியும், இது எல்லாத்துக்கும் ஒருத்தன் காரணமாக இருக்க முடியாது, உன்னை உணவு வச்சு வளர்றான்னு சொல்ல இந்த கதை இதோட முடியுது. கண்ணாயிரத்தோட ஸ்டோரி. நம்மளோட ப்ளூ ஹெல் யூனிவர்ஸில் புது கமிஷனராக வந்திருப்பார் கருடன். அவர் வந்து இந்த மாதிரி வந்த உடனே டோர் ஷோக் பண்ணுற மாதிரி, இவ்வளோ நேரமாக என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, ஒருத்தன் வந்திருக்கிறான் ஒரு தீவிரவாதி, சிஆர்பிஎஃப் எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் உள்ளே தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த எல்லையை தாண்டி யாரையும் அனுப்புறது சேஃப் இல்லை, அவங்ககிட்ட உண்மையிலேயே வந்து இந்த பவர் பிளான்ஸோட கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போது ரெண்டு பவர் பிளான்ஸ் இந்த ஸ்டேட்டே இருக்குது, அது ரெண்டுத்தையும் அவன் டேமேஜ் பண்ணிட்டானா என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, என்ன பண்ணுறது இப்போது சொல்லிட்டு நம்ம கருடனும் கேட்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சண்டை போட வேண்டியதுதான், இதுக்கு மேலே மேலோட எதுவும் சொல்லுதோ அதை தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. நம்ம கருடனுக்கு இது எதுவுமே பிடிக்கல. என்னையா சொல்கிறீங்கயோ, இப்போ டோர் ஷோ கண்டுபிடிச்சேன், அவனை கொண்டுட்டா அதெல்லாம் சரியாக போயிடுமான்னு கேட்க, அவனுக்கு இந்த இடத்துல நிறைய கருப்பாடுங்க சுற்றிட்டு இருக்குது, டோர் ஷோவுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க நமக்கு தெரியாதத விட, அவன் நிறைய பேர் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்ல, கருடன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதேமாதிரி நம்ம ப்ளூ ஹெல்முக்கும் வந்து ஒன்றும் புரியல. இந்த ஏஐயோட வச்சுக்கிட்டு இந்த டோர் ஷோவுக்கு யாருன்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ் மொதலையும் உருவிட்டுருக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவன் முதல்ல வந்து நோட்டாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இவனை பற்றி எந்த விதமான ஒரு ஃபைல்ஸும் இல்லை, எங்கே பிறந்தோம், எதாவது நாட்டுக்காரன், இவனுக்கு எப்படி தமிழ் தெரியுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரில. அந்த ஏஐயுமே முழுகுது. அப்போ தான் இவன் கையில் இருக்கிற டாட்டுவை வச்சு, அவங்க கையில் போட்டிருக்கிற அடியெல்லாம் வச்சு மேட்ச் ஃபோன்னு காட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ப்ளூ ஹெல் நீலகண்டன் ரொம்ப ஷாக் ஆகிறான். அவனாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்படியே கீழே வந்துடுறான். இல்லை இல்லை இல்லை, இது அவனாக இருக்க முடியாதுன்னு சொல்ல, அது அவனோட ஃப்ரெண்ட் அருமை பிரகாசத்தை தான் காட்டுது. அருமை பிரகாசம் குள்ளம். ஆனால் டோர் ஷோக் ஆகிட்டு அவன் ஒருவேளை ஏதாவது ஒரு லேபில் போயிட்டு பலியாட மாட்டிங்கனானோ, ஒருவேளை டோர் ஷோக்கு அருமை பிரகாசம் தானோன்னு சொல்லிட்டு சொல்ல, ப்ளூ ஹெல் வந்து கிடையவே கிடையாது, வாய்ப்பே இருக்காது, அவன் இந்த மாதிரிலாம் ஒரு மிருகமாக மாற வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ டோர் ஷோக்கு யாருன்னு கூட தெரில. ஆனால் டோர் ஷோக்கு வந்து இருக்கிறான். டோர் ஷோக்கோட ஆளுங்கள்லாம் தெரு தெருவாக வந்து எல்லாம் உள்ளே இருக்குங்க, யாரும் வீட்டு விட்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் இப்போது டோர் ஷோக்கோட அடிமைங்களாகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. கருடனோட ஃபோர்ஸும் வந்து டோர் ஷோக் எங்கே இருக்கிறாங்க தேடிட்டுருக்கு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம டோர் ஷோக்கோட ஆளுங்களுக்கும் அவங்களும் பெருசாக வெப்பன் ஒன்றுமே வச்சுல, அவங்களும் டோர் ஷோக் மாதிரி ததகாத்திரமாக கிரேட் காலிக்கு அன்னமாக சங்கம் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ தட்டு அங்கே ஒரு சண்டை ஒன்று போக இவங்க கண்ணில் சுட அவங்க ஒதுங்க ஒரு பெரிய போர்க்கலமாகவே போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் ப்ளூ ஹெல்ம் வந்து புது ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஜெஸ்ட கேட்க, ஒன்று இருக்குது,
அது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு சொல்கிறாரு. அப்படி என்ன ப்ராஜெக்ட்னு கேட்க அவங்க உடனே வந்து அதை போயிட்டு பார்க்குறாங்க. இவங்களும் உடனே இவங்களோட வெஹிக்கல்ஸ் ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த டேங்க் எடுத்துன்னு ப்ளூ ஹெல்மெட் எங்கடா அந்த டோர் ஷோக் இருக்கிறான்னு சொல்லிட்டு தேடி அவன் அமைச்சா அந்த சிக்னலை வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அந்த பக்கம் அந்த ஒரு பெரிய வெஹிக்கல் ஒன்று ப்ளூ ஹெல்மெட் ஓடுது, ப்ளூ கலரில் இருக்கும் அந்த டேங்க். அந்த டேங்கில் இவங்க போக இவங்க எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வழியெலாம் மாறு வேஷத்தில் போயிட்டு டோர் ஷோக் எங்கே இருக்கிறான், அவனோட ஆளுங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு ட்ரோனை வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம டோர் ஷோக்கு ஒரு பெரிய பயணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. பயங்கரமான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்மளோட மேகியோட டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேகி எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னதான் நடக்குது, அந்த வாம்பியர்லாம் யார், அவனோட வாழ்க்கையே ஒரு சூன்யமான மாதிரி அவனுக்கு தோணுது. அப்போ தான் அங்கேருந்து இந்த டைம் பேட்ரோலேருந்து ஒருத்தர் வராரு, ஒரு ஏஜென்ட். நான் வந்து ஏஜென்ட் 717 சொல்கிறாரு. ஏஜென்ட் 717ஆ, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவரும் வந்து உங்களுக்கு இது வந்து எங்களோட ட்ரெஸ்ஸுப்பா, உங்கள் அப்பாவுக்கு தான் இதை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், எங்கள் அப்பா யாருன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம், எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டும் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து எங்களோட பரிமாணத்தை சேர்ந்தது, நீங்கள் எங்கள் பரிமாணத்தை சேர்ந்தவனா கிட்டத்தட்ட. அவனே சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல, மேகிக்கு வந்து அவனோட பவரை அந்த ட்ரெஸ்ஸோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஏஜென்ட்டை கீழே அடிச்சு விட்றான். ஏன்னா அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில, ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறான். அங்கே இருக்கிற வாம்பயர்ஸ்லாம் தனியாக ஒரு கூட்டவனத்தை போட்டுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த பிளட்டை வந்து எடுப்போம், அவனோட உடம்புல இருக்கிற விஷயம் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்றை போட்டுட்ருக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்லேருந்து ரொம்ப ஹைட்டாக ஒரு மனுஷன் வாசம் வரான், நம்ம மேகி முன்னாடியே வந்து நிற்கிறான். வந்தது நம்ம டோர் ஷோக். டோர் ஷோக்கை பார்த்தோன்னே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒன்று சொல்கிறாரு, மேகியாலையும்
மேகின் நான் தான் உன்னோட ஃபாதர், பையன் கூடவா
அப்புறமா சொல்ற நம்பவே முடியல நீங்களா சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு டோர் ஷோக் சொல்ல டோர் ஷோக்கோட அந்த போர்ட்டல்லையே தப்பிச்சு போயிடுறாரு. இந்த நேரத்தில் நம்ம கேப்டன் வந்து எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏஜென்ட் ஆரையும் சொல்லிடுறாரு. அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் வந்து அவரும் ஒரு டைமென்ஷனலியாக போயிட்டு ஒரு ஏதோ ஒரு மறைவான ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்கிட்டையும் மண்டி போட்டு கேப்டன் யாரா மண்டி போட்டு பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு த்ரோன் ஒன்று இருக்கு, ஒரு ஹைட்டான த்ரோன். அதில் ஒரு கருப்பான ஒரு உருவம் ஒன்று உட்காந்து ஏதோ ஒரு புரியாத பாஷையில் பேசிட்டு இருக்குது. இவரும் அதுக்கு பயங்கரமாக ஆமாசாமி அடிச்சுட்டு வராரு. கிங் ஹெயில் த டார்க் கிங்னு சொல்லிட்டு அவரும் வராரு. அந்த டார்க் கிங் யார், அந்த எம்முக்கு என்ன தான் வேணும், டோர் ஷோக்கும் நம்ம மேகிக்கும் உண்மையிலேயே அந்த ரிலேஷன் உண்மையா, இது எதுவுமே ஒரு மிஸ்ட்ரியில் தானே போய் நிற்குது. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சீசன் 2 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அது வரைக்கும் டாட்டா பை பை. எண்ட் மியூசிக் வருது.
Una mattina mi sono alzato, oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. Una mattina mi sono alzato e ho trovato l'invasor, un partigiano, portami via, oh bella ciao, bella ciao, bella ciao, 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 partigiano.